SBS தமிழ். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்போ டிரைவர்லெஸ் காரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். உலகத்தில் பல நாடுகளில் அது வந்து என்ன சோதனை ஓட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா கூட செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா?
ஆமாம்.
இந்த பின்னணியில் இப்போ டிரைவர்லெஸ் ட்ரெயின் பற்றி வந்து பல செய்திகள் வருது. குறிப்பாக இப்போ சிட்னியில் அதற்கான வெள்ளோட்டம் அல்லது பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வருது. உண்மையாக என்ன?
டிரைவர்லெஸ் கார் என்ற சாரதி இல்லாத மோட்டார் வாகனம் பற்றி கடந்த சில வருடங்களாக ஓயாமல் பேசப்பட்டு வந்த நிலையில், சென்ற வாரம் அமெரிக்காவில் அரிசோனா மாநிலத்தில் பெடஸ்ட்ரியன் கிராசிங் என்ற இடத்திலே டிரைவர்லெஸ் கார் அல்லது செல்ஃப் டிரைவிங் கார் என்ற ஒரு கார் ஒரு பெண்மணி மீது மோதியதில் அந்த பெண் படுகாயங்களுக்கு உள்ளாகி மரணமடைந்தார் என்று வந்த செய்திகள் காரணமாக தற்போது டிரைவர்லெஸ் கார்கள் பற்றிய செய்திகள் சற்று அடக்கியே வாசிக்கப்படுகின்றன ரைசல். ஆனால் டிரைவர்லெஸ் ட்ரெயின் என்ற சாரதி இல்லாத தொடர் ஊந்துகள் பல நகரங்களில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் சேவையில் இருக்கின்றன. லண்டன், பாரிஸ், டோக்கியோ, வான்கூவர், பார்சலோனா, துபாய், சிங்கப்பூர் போன்ற நகரங்களில் சில குறிப்பிட்ட பாதைகளில் இந்த வகை ட்ரெயின்கள் ஓடுகின்றன. சிட்னியிலும் ஒரு குறிப்பிட்ட தடவழியில் அதாவது டிராக்கில் இது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது என்பது உண்மைதான். இதற்கு என பிரத்யேக டிராக் தடவழி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. நார்த் வெஸ்ட் மெட்ரோ என்ற பெயரில் சட்சூட்டுக்கும் ரோசிலுக்கும் இடையில் இது அமையவிருக்கிறது. 3 ட்ரெயின்கள் இப்போது ரோசிலில் பரிசோதனை ஓட்டத்தில் விடப்பட்டிருக்கின்றன. இதை சில தினங்களுக்கு முன்பு நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர் கிளாடிஸ் பெரிஜிகிலியான் ஆரம்பித்து வைத்தார். அடுத்த வருடம் முற்பகுதி தொடக்கம் நிரந்தரமான சேவையாக இது ஆரம்பமாகும். இது பின்னர் டார்லிங் ஹார்பர் பகுதிக்கும் 2024 பேங்க்ஸ்டவுன் பகுதிக்கும் விஸ்தரிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ரைசல்.
சரி, இப்போ இந்த ட்ரெயினில் வந்து டிரைவர் இல்லைங்கிறது ஒரு விசேஷம்தான். அதை தாண்டி இந்த ட்ரெயினில் வந்து வேற என்ன உபயோகம் அல்லது விசேஷங்கள் காணப்படுகின்றன?
இந்த ட்ரெயின்கள் வழமையான பாதையில் ஓட முடியாது என்பது ஒரு விசேஷம். டிராக் என்ற தடவழிகளின் அகலம், கதவுகளுக்கும் பிளாட்ஃபார்ம் என்ற நடை மேடைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உயரம், ட்ரெயினில் இருக்கக்கூடிய கதவுகளை தவிரவும் பிளாட்ஃபார்மிலும் கதவுகள் இருக்க வேண்டிய அவசியம், இந்த ட்ரெயின்களின் உயரம் இவற்றின் காரணமாக இவற்றுக்கென்று பிரத்யேகமான டிராக்ஸுகள், பாதைகள், ரயில் நிலையங்கள் என்பன அமைக்கப்பட வேண்டும். அதுதான் இப்போது இந்த ரோசில், சட்சூட் ஆகியவற்றுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கார்பன் ஸ்டீல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகிய உலோகங்களாலான இந்த ட்ரெயின்கள் 132 மீட்டர் நீளமானவை, 240 டன் எடையுள்ளவை. சிட்னியில் ஓடும் மற்ற ட்ரெயின்கள் இருப்பது போல 2 தட்டுகள், அப்பர் ஃபுளோர் அண்ட் லோவர் ஃபுளோர் என்று 2 தட்டுகள் இவற்றில் கிடையாது. உள்ளே மிகவும் குறைந்த ஆசனங்களை உண்டு. நிறைய பேர் நிற்பதற்கு வசதி உண்டு. ஆசனங்கள் அடர்த்தியாக நெருக்கமாக இல்லாத காரணத்தால் தாமதமின்றி உள்நுழைதலும் வெளியேறுதலும் சாத்தியமாகும். ஆனாலும் ஆசனங்கள் தேவைப்படும் அனைவருக்கும் போதுமான அளவில் ஆசனங்கள் இருக்கும் என்றே சொல்கிறார்கள். $800 கோடி செலவில் இந்த ஏற்பாடுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
சரி, இதை தவிர வேற ஏதாவது நன்மைகள் இருக்கா? என்ன
ஹியூமன் எரர் என்று சொல்லப்படுகிற கவன இனத்தால் அல்லது துரிதமாக செயல்பட முடியாததால், அதை விட கிடைக்கும் தரவுகள் அல்லது தகவல்கள் போதுமாக இல்லாத காரணத்தால், மற்றும் மனச்சோர்வு, உடல் சோர்வு போன்றவைகளால் மனிதர்கள் இழைக்கும் தவறுகள் பெருமளவில் இந்த ஓட்டோமேட்டட் டிரைவர்லெஸ் ட்ரெயின்கள் மூலமாக குறைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக எனர்ஜி எஃபிஷியன்ட் என்று சொல்லுகின்ற எரிபொருளை சிக்கனப்படுத்துகின்ற ஒரு தன்மை இதில் இருக்கிறது. 30% மின்சாரம் இதனால் சேமிக்கப்படும் என்பது மற்றொன்று. இந்த ட்ரெயின்களின் ஆசனங்களின் கன்ஃபிகரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு காரணமாக ஒரு கம்பார்ட்மெண்டில் மேலும் 50 பயணிகளை ஏற்ற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் டிரைவர்லெஸ் ஆட்டோமேட்டட் ட்ரெயின்ஸ் பல வருடங்களாக பயன்படுத்தப்படும் நாடுகளில் இதன் சேஃப்டி ரெக்கார்ட் என்ற பாதுகாப்பு தன்மை மிக அதிகமாகவே இருக்கிறது. இதை தவிரவும் பாரம்பரிய ட்ரெயின்களோடு ஒப்பிடும் போது 1.5 நிமிட இடைவெளிக்குள் அடுத்த ட்ரெயினை அதே தடத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வசதி இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தினால் முடியும். அதே நேரத்தில் ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ற நடைமுறை இயக்க செலவு அதுவும் வீழ்ச்சியடையும். அத்தோடு தாமதமின்றி ட்ரெயின்களை தடத்தில் ஈடுபடுத்த முடியும் என்பதோடு ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் லைன் ரிலையபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற தன்மையும் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் தவிர அண்மையில் ட்ரெயின் சாரதிகளும் கார்ட்ஸ் என்ற பாதுகாவலர்களும் வேலைநிறுத்த அறிவித்தலை செய்த போது பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட இருந்தது. சாரதி இல்லாமல் ட்ரெயின்கள் ஓடும் பட்சத்தில் இப்படியான நிலைமை பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தாது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
சரி, இப்ப இவ்வளவு நன்மைகள்லாம் இருக்கு, இப்ப இதுல பிரச்சனைகள் எதுவும் இல்லையா? என்ன மாதிரி
சில பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன? டிரைவர்லெஸ் ட்ரெயின்கள் காரணமாக குறிப்பிடத்தக்க விபத்துகள் இதுவரை நடக்கவில்லை என்பது உண்மைதான் என்ற போதும், சாரதி இயக்கும் ட்ரெயின்களில் எல்லா தொடர்புகளும் அறுபட்ட நிலையிலும் கூட சாரதி தலையிட்டு ட்ரெயினை நிறுத்திவிட முடியும் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனால் ஒரு ட்ரெயின் மற்றொரு ட்ரெயினுடன் மோதும் சாத்தியம் வெகுவாக தவிர்க்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆட்டோமேட்டட் ரயில்வே என்ற தானியங்கி ட்ரெயின்கள் கணினிகள் சேகரிக்கும் தகவல்கள், அதாவது செல்லும் பாதையில் உள்ள தடைகள், சமிக்ஞைகள், வேகம், ட்ரெயினின் GPS நிலை என்பவற்றை தொடர்பான தரவுகளை வைத்தே இயங்குகிறது. இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இதற்கு நம்பகமானதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மிக திடமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும். தொடர்பு இழக்கப்படும் போது ட்ரெயின்கள் உடனடியாக அதே அதே இடத்தில் நின்றுவிடும். இது சிஸ்டத்தில் உள்ள எல்லா ட்ரெயின்களையும் நிறுத்திவிடும். சாரதி தலையீடு உள்ள ட்ரெயின்களில் தொடர்பை இழந்த ஒரு ட்ரெயினை மட்டும் தடவழியிலிருந்து நீக்கிவிட முடியும். மற்ற ட்ரெயின்கள் வழமை போல ஓடும். ஆனால் டிரைவர் இல்லா ட்ரெயின்களில் ஒரு ட்ரெயினுக்கான கம்யூனிகேஷன் தொடர்பு பாதிக்கப்பட்டால் கூட எல்லா ட்ரெயின்களும் அந்தந்த இடத்திலே நின்றுவிடும். இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியத்துக்கு உள்ளாவார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ரைசல்,
மிக்க நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.